صلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ادخلوا في السلم كافه ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين وقال ايضا اعوذ بالله من الشيطان الرجيم فبما رحمه من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعفوا عنهم واستغفر لهم وشاورهم في الامر صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم انما بعثت لاتمم مكارم الاخلاق صدق رسول الله صلى الله عليه وسلم அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் சிரேஷ்டமான படைப்பாக மனித இனத்தை படைத்து மனித இனம் வழி தவறி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உலகத்திலே காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து வரைக்கும் நபியாக எனக்கு வந்து உரைத்தார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி கூடம் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு அருள், இஸ்லாம் மார்க்கம் ஈமானோடு வாழ்வதற்கு அல்லாஹ் எமக்கு துணை செய்திருக்கிறார். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்லக்கூடியது நாம் இன்று ஒரு சிலர்கள் விளங்கிக் கொண்டிருப்பது போல தொழுகையோடு மாத்திரம் இன்னும் சிலர்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நோம்போடு மாத்திரம் இன்னும் சிலர்கள் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஹஜ் உம்ராக்களோடு மாத்திரம் பூர்த்தியாக்கிக் கொள்கின்றார்கள். சிலர்கள் நினைக்கின்றார்கள், ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பை பிடித்து தராவி தொழுது விட்டால் போதும், இதை கொண்டு இஸ்லாம் பூர்த்தியாகிவிட்டது என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் ஐந்து நோரை தொழுகையை மாத்திரம் பேணி தொழுது விட்டால் எமக்கு இஸ்லாம் பூர்த்தியாகிவிட்டது என்று நினைக்கிறார்கள். வருடத்துக்கு ஒரு முறை ஹஜ் அல்லது உம்ராக்களை செய்துவிட்டால் நாம் பாவ முயற்சி பெற்று எமக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் பள்ளிவாசல்களை கட்டி கொடுத்து சமூகத்துக்கு இந்த சேவையை செய்துவிட்டால் போதும் என்று இஸ்லாத்தை அதோடு முடித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர்கள் தான தர்மங்கள் வழங்குவது அல்லது இஸ்லாமிய சில கலாச்சார சில விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வது, இன்னும் சிலர்கள் ஏழை குமர்களுடைய திருமணங்களை முடித்து வைப்பது, இதை கொண்டு மாத்திரம் இஸ்லாம் பூர்த்தியாகிவிட்டது என்று நினைக்கின்றார்கள். இப்படியாக இன்னொரு அண்ண வகையில் இஸ்லாத்தை கூறு போட்டு ஒரு சில பகுதியை மாத்திரம் பூர்த்தி செய்து கொண்டு இஸ்லாத்தை நாம் பூர்த்தியாக்கிவிட்டேன், எனக்கு சொர்க்கம் கட்டாயமாகிவிட்டது கிடைத்துவிடும் என்று ஏமாந்தவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன், ஈமான் கொண்டவர்களே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே நீங்கள் பரிபூர்ணமாக நுழையுங்கள், வலா தத்தபியு ஹுத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், இன்னஹுலக்கும் அதுவு முபீன், அவனோ உங்களுக்கு மிக பரம விரோதியாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா இந்த குர்ஆன் வசனத்தை அதாவது சூரத்துல் பக்ராவிலே 208வது வசனத்திலே கூறி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு விடயம், இஸ்லாம் அறகுறையான மார்க்கம் அல்ல. உலக வழக்கத்திலே ஒரு கதையாக சொல்வார்கள், ஒரு குருடன் யானையை பார்த்ததை போன்று என்று. குருடன் யானையை பார்த்துவிட்டு யானையுடைய காலை பார்த்து பிடித்துவிட்டு யானை ஒரல் மாதிரி இருக்கின்றது என்று சொன்னார். இன்னும் ஒரு கட்டத்திலே அதனுடைய காலை பிடித்து பார்த்துவிட்டு அதை ஒரு சொலகு மாதிரி இருக்கின்றது என்று கூறுகின்றார். இன்னும் ஒரு கட்டத்திலே அதனுடைய தும்புக்கையை பிடித்து விட்டு யானை ஒரு உலக்க மாதிரி என்று சொல்கின்றார். இதுபோன்றுதான் எம்மிலே சிலர்கள் இஸ்லாத்தை ஏதோ ஒரு வகையை, ஒரு வகையான அமலை எடுத்துக்கொண்டு ஒரு பகுதியை மட்டும் கடைபிடித்துக் கொண்டு இஸ்லாம் இப்படி என்று வாதிடுவது மட்டுமல்ல, எண்ணத்திலே இருந்து அதை கொண்டு மாத்திரம் மன திருப்தி அடைகின்ற கொள்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அது ஒரு தவறான கருத்து என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் ஒரு பரிபூரணமான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, ஈமான் வர வேண்டும். அல்லாஹ்வை கொண்டுதான் அனைத்தும் நடக்கின்றது. எனவே எம்முடைய தேவைகளை அல்லாஹ் எம்மை படைத்தான், எம்மை பரிபாலிக்கிறான், எமக்குரிய சகல விடயங்களையும் அவதான் செய்கின்றான். ஹயாத்தையும் மௌத்தையும் நோயையும் அனைத்து விடயங்களையும் கருமங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செயல்படுத்துகிறான் என்பதை அவன் அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவனிடத்தில் இபாதத்து சரியாக வர வேண்டும். தொழுகையும் தான், ஜக்காத்தும் தான், நோன்பும் தான், ஹஜ்ஜும் தான், இது போன்று என்னென்ன கடமைகளுக்கெல்லாம் சக்தி பெற்று உட்பட்டிருக்கிறானோ அந்த கடமைகளை அவன் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். குர்ஆன் திலாவத்து செய்ய வேண்டும், திக்ர்கள் ஓத வேண்டும். இது போன்று அனைத்து இபாதத்துகளையும் முறையே அதனுடைய அடிப்படையில் செய்ய வேண்டும். அதே போன்று அவன் ஹலால் ஹராமுடைய விடயங்களிலே பேடுதலாக இருக்க வேண்டும். அவன் ஹராமான உணவுகளை சாப்பிடக்கூடாது, ஹராம்களை விட்டும் அவன் பேடுதலாக இருக்க வேண்டும். அவனுடைய தொழிற்துறவங்கள் ஹலாலாக இருக்க வேண்டும். அவன் கொடுக்கல் வாங்கலிலே நியாயம் நீதம் உள்ளவனாக அநியாயம் செய்யாமல் அல்லாஹுடைய ரசூலும் விரும்பக்கூடிய முறையிலே இவன் உழைப்பை சம்பாத்தியத்தை தூய்மையாக ஆக்கி இவன் அழகான ஹலாலான உணவு இவன் உட்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இவன் குடும்பத்தார்களை நல்ல முறையிலே அனுசரித்து குடும்பங்களுடைய ஹக்குகளை பேணி, மனைமார்களுடைய ஹக்குகளை பேணி, பிள்ளை குட்டிகளை நல்ல முறையிலே வளர்ப்பது, தன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பறைகளை அழகாக கவனிப்பது, தன்னுடைய இரத்த பந்தங்களை அழகான முறையிலே அனுசரிப்பது, பக்கத்து வீட்டவர்களை அழகான முறையிலே கண்ணியப்படுத்து சகரிப்பது, இவைகள் அனைத்தும் ஒரு இபாதத் மாசராத் என்ற அடிப்படையிலே வருகின்றது. எனவே ஈமான் உள்ளவனாக, இபாதத்துள்ளவனாக, இவன் குடும்பங்களை அனுசரித்து நடக்கக்கூடியவனாக இவன் வாழ்வதோடு மட்டுமல்ல, இவன் ஒரு பண்பாடு உள்ளவனாக, ஒரு அகலாக்கு உள்ளவனாக உலகத்திலே வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த அனைத்தும் சேர்ந்ததுதான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடியதை தவிர, தொழுகையோடு மாத்திரம் அல்லது ஹலால் ஹராமோடு மாத்திரம் அல்லது குடும்பங்களை கவனிப்பதோடு மாத்திரம் ஒன்றை மாத்திரம் பூர்த்தி செய்து கொண்டு இவன் வெற்றி பெற முடியாது. ஒரு கட்டத்திலே ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், அய்யுல் இஸ்லாம் அஃலல், இஸ்லாத்திலே இது ஏற்றம் என்று கேட்ட பொழுது ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் அத்தஹாரா சுத்தம் என்று பதில் அளித்தார்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே பிர்ருல் வாலிதைன், தாய் தகப்பர்களை உபசரிப்பது என்று பதில் அளித்தார்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய போரை பாதையிலே ஜிஹாது செய்வது என்று பதில் அளித்தார்கள். இன்னும் ஒரு கட்டத்திலே ஹஜ்ஜல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி என்று பதில் அளித்தார்கள். இதுபோன்று இன்னும் ஒரு கட்டத்திலே அஸ்ஸலாத் வலா வக்திஹா, தொழுகை அதனுடைய உரிய நேரத்தில் தொழுவது என்று பதிலளித்தார்கள். இவைகளை கொண்டு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், எந்த ஒரு மனிதனிடத்தில் என்ன குறை இருக்கிறதோ அதைத்தான் நபி அவர்கள், அவருக்கு இவர் சுத்தத்திலே குறை இருந்தால் சுத்தம் தான் இஸ்லாத்தில் ஏற்றம், நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், மற்ற பகுதிகள் பூர்த்தியாக இருக்கிறது, அதிலே குறையுள்ளவராக கண்டார்கள். இன்னும் ஒருவர் தொழுகைக்குரிய நேரத்திலே வந்து தொழாமல் இருந்த பொழுதுதான் அவருக்கு தான் தொழுகையை, நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது, தொழுகை உங்களிடத்திலே உரிய நேரத்தில் தொழப்படுகிறது இல்லை, எனவே தொழுகையை பூர்த்தி ஆகிக் கொள்ள வேண்டும், அனைத்து அமல்களும் சரியாக இருக்கிறது, இவர் ஜிஹாதுக்கு போவதற்கு அவர் துணிஞ்சவராக இல்ல, அவருக்கு அதை ஆர்வப்படுத்தினார்கள். இன்னும் சிலர்கள், அதாவது பக்கத்து வீட்டவர்களை அனுசரிப்பதல்ல, அவருக்கு அதை நபி அவர்கள் அதாவது அவர்களுக்கு அதை வலியுறுத்தினார்கள். இப்படி என்னென்ன பகுதியில் குறை இருக்கின்றதோ அந்த குறையைத்தான் நபி அவர்கள் இஸ்லாத்திலே இதுதான் ஏற்றம் என்று அவர்களுக்கு சொன்னார்களே தவிர அதை மட்டும் பிடித்துக் கொள்வதற்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே, குணாதிசயம் பண்பாடு என்று சொல்லக்கூடியது, வழிபாடு என்று சொல்லக்கூடிய இபாதத்தை விட பண்பாடு என்று சொல்லக்கூடிய, அகலாக் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய குணாதிசயம் இருக்கின்றது. இது மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே இருக்கின்றது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்றது, நபியே நீங்கள் வலவு குந்த பல்லன் கலீலல் கல், அதாவது ஃபபீப ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லிந்தலஹும், அல்லாஹ்வுடைய அருளால்
நீங்களோ மிருதுவான உள்ளமுள்ளவராக நடந்து கொண்டீர்கள், மிருதுவான சொத்தான உள்ளமுள்ளவராக இருந்தீர்கள். வலவ் குந்த பல்லன் கலீலல் கல்ப், நீங்கள் மாத்திரம் கடின சித்தமுள்ளவர்களாக இருந்திருந்தால், மிக கடினமானவராக இருந்திருந்தால், லன்ஃபல்லூமின் ஹவுலி, உங்களை விட்டும் அந்த சகோதரர்கள் சஹாபா தோழர்கள் விரண்டோடி இருப்பார்கள். அந்த மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் அணுகி இருக்க மாட்டார்கள். எனவே நீங்களோ மிக மிருதுவான உள்ளமுள்ளவர்களாக இருந்த காரணத்தினாலேதான், மற்றவர்களை அணைத்து நீங்கள் சேர்த்து கொண்டு போனதனாலதான் நீங்கள் அத மற்ற மக்கள் உங்களோடு சேர்ந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அவர்களிடத்தில் ஏதும் குறை இருந்தால் அவர்களுக்கு ஃபாஃபு அன்ஹும், அவரை மன்னியுங்கள், அவர்களுக்காக அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அவருடைய விடயத்திலே நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்கின்றார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இன்னல் முஃமின், நிச்சயமாக ஒரு முஃமின், ல யுத்ரிக்கு பி ஹுஸ்னி குலுக்கிஹி தரஜத ஸாயிமில் காயிம், ரவாஹு அபூ தாவூத். அபூ தாவூத் ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு மூமினுடைய பண்பாடு எந்த அளவு தூரம் சிறப்பானது என்றால், அவன் இரவெல்லாம் நின்று வணங்குகிறான், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறான். இப்படியான இந்த மனிதனை விட இவன் நல்ல பண்புள்ளவனாக இருந்தால், அவன் அந்த பண்பின் மூலமாக, அஹ்லாக்கின் மூலமாக அல்லாஹ் இடத்திலே அந்த இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய, பகலெல்லாம் நோன்பு பிடிக்கக்கூடியவனுடைய அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்கின்றான் என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசான், நாளைய கியாமத்திலே இம்முடைய அமல்கள் நெருக்கப்படக்கூடிய கட்டங்களிலே, சுபஹானல்லாஹ், மீசான் தராசிலே, மின் ஹுஸ்னில் குல்க், அபூ தாவூதுடைய ரிவாயத்து, எம்முடைய ஏனைய அமல்களை விடவும் எம்முடைய நல்ல பண்பாடுகள் தான் மிக கனத்த, அதாவது நன்மை தட்டை பாரமாக்கக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு மனிதனுடைய பண்பாடுகளுக்கு, அஹ்லாக்குகளுக்கு சிறந்த நன்மையை, உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான் என்றால், இது இந்த அஹ்லாக் என்ற பகுதி எவ்வளவு எம்மிடத்திலே வர வேண்டும், இதற்கு எந்த அளவு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கின்றதே என்பதையெல்லாம் நாம் சிந்திப்பது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த பண்பாடை பூர்த்தி செய்யத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா புஇஸ்தில் உத்தம்மிம மக்காரிம் அல் அஹ்லாக், நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே இந்த பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக இருந்தால், மனிதனிடத்தில் இந்த பண்பாடு அஹ்லாக் எவ்வளவு தூரம் வர வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து அனுப்பியிருக்கிறார். அந்த நபி அவர்கள் அழகான நல்ல பண்பாடோடு நடந்த காரணத்தினாலேதான் ஹிஜ்ரி 6 ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. அந்த உடன்படிக்கைக்கு 1500 பேர்கள் தான் சமூகம் அளித்தார்கள். 2 வருட எல்லைக்குள் மக்காவுடைய வெற்றி அங்கே வெற்றி கொள்ளப்படுகிறது. எந்த ஒரு சொட்டு ரத்தமும் சிந்தாமல், யுத்தம் இல்லாமல் அந்த மக்காவுடைய வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த மக்காவுடைய வெற்றிக்கு, பத்து மக்காவுக்கோ, அங்கே 10,000 பேர்கள் ஆஜராகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, 8,500 பேர் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வந்ததை விட 8,500 பேர் கூடுதலாக ஆஜராகின்றார்கள். கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள், ஹிஜ்ரி 10 ஆண்டு ஹஜ்ஜத்துல் விதா அரபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடுகின்றார்கள், 1,24,000 சஹாபாக்கள் ஒன்று கூடுகின்றார்கள். இவ்வளவு தூரம் வெகு விரைவாக இஸ்லாம் பரவுவதற்கு என்ன காரணம்? மேற்குலகவாதிகள் சொல்லுவது போல, ஐரோப்பியவாதிகள் சொல்லுவது போல, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று சொல்கின்றார்கள். இல்லை, இஸ்லாம் எங்கேயும் வாளை எடுத்து நீங்கள் இஸ்லாத்திலே வர வேண்டும், இல்லை என்றால் வெட்டுவோம் என்று எங்கேயும் சொன்னதாக சரித்திரத்திலோ சம்பவத்திலே இல்லை. அன்புக்குரியவர்களே, ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டங்களையும் தன்னுடைய பண்பாட்டை மக்களிடத்திலே காட்டினார்கள், தன்னுடைய குணாதிசயங்களை காட்டினார்கள், அஹ்லாக்கை காட்டினார்கள். இதன் மூலமாகத்தான் அங்கே இஸ்லாம் வளர்ந்ததே தவிர, மேற்கத்தியவாதிகள் சொல்லுவது போல் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் ஒரு பிரயாணத்திலிருந்து வந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய வாள் பக்கத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிப்பக்கமாக ஒரு யகூதி போகின்றார். அந்த கட்டத்திலே அவர் இதுதான் தருணம் என்று சந்தர்ப்பம் என்று வாளை எடுத்து நபி அவர்களை கொல்லுவதற்காக வாளை ஓங்குகின்றார். ஓங்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா நபி அவர்களுக்கு விழிப்பை ஏற்படுத்தி விட்டார். திடீரென்று விழிக்கின்றார்கள், வாள் ஓங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேட்கின்றான் அந்த யகூதி, மை யம்னாஉக மின்னி முஹம்மது, முஹம்மதே இந்த வாளிலிருந்து உம்மை பாதுகாப்பது யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அவன் கை நடுங்கி வாள் கீழே விழுந்து விட்டது. நபி அவர்கள் தன் அந்த வாளை எடுத்தார்கள், கையிலே எடுத்து இப்பொழுது சொல்லு பார்ப்போம், உக்கமின்னி இந்த வாளிலிருந்து உன்னை பாதுகாப்பது யார் இந்த சந்தர்ப்பத்தில் என்று கேட்ட பொழுது அந்த யகூதி திகைத்து போனான். இந்த இடத்திலே நான் முடிந்து விட்டேன் என்று அவன் நினைத்தான். ஆனால் எங்கட நபி கொலகாரன் அல்ல, ஆட்களை கொல்லக்கூடியவர்கள் அல்ல, கொன்று இஸ்லாத்துக்கு அழைத்தவர்கள் அல்ல, பண்புடன் பண்பை காட்டி இஸ்லாத்தை வளர்த்தவர்கள். நபி அவர்கள் மன்னித்தார்கள், விட்டு கொடுத்தார்கள். இதுதான் இஸ்லாம், இதுதான் நம்மிடத்தில் வர வேண்டிய பண்பாடுகள். எனவே அந்த மனிதன் ஒரு சிறந்த மனிதனிடத்தில் இருந்து நான் தப்பி வந்து விட்டேன் என்று அவருடைய கூட்டத்தாற்றிலே போய் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒன்று ரெண்டல்ல, ஒரு வழியிலே வரும் பொழுது, ஒரு பிரயாணத்தில் இருந்து வரும் பொழுது ஒரு யகூதி பெண்மணி சமையல் சமைத்திருக்கிறார். அந்த சமையலை சாப்பிடுவதற்காக நபி அவர்களும் சஹாபாக்களும் அழைக்கப்பட்ட பொழுது நபி அவர்கள் போய் சாப்பிடுவதற்காக உட்கார்ந்தார்கள். சாப்பிட எத்தனைத்த பொழுது அங்கே நபி அவர்கள் அந்த சாப்பாட்டை எடுக்கும் பொழுது அதிலே அவர்கள் விளங்கிவிட்டார்கள், ஏதோ இதிலே கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இருப்போ ஐதியக்கும், உங்களுடைய கைகளை தூக்குங்கள், சாப்பிடாமல் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சிலர் ரிவாயத்துகள் வருகிறது, சிலர்கள் சாப்பிட்டு விட்டார்கள், அதனால் ஆபத்துக்கும் உள்ளானார்கள் தோழர்கள். இப்பொழுது அந்த பெண்மணி அழைத்து கேட்டார்கள், இதிலே யார் உனக்கு நஞ்சு கலக்க சொன்னது என்று. நான் கலக்கவில்லை, இல்லை உண்மையை சொல்லு, நான் கலந்தேன். நீங்கள் ஒரு உண்மையான நபியாக இருந்தால் உங்களோட கடவுள், உங்களோட தெய்வம், உங்களோட அல்லாஹ் காட்டி தந்து உங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் எங்களுடைய கடவுளுக்கு ஏசுகின்றீர்கள், என்றோடு முடிந்து போகட்டும் என்றுதான் நான் செய்தேன் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், நபி அவர்களுக்கு முடியும். சஹாபாக்களை கொலைக்காரனாக ஆக்குவதற்கு கொல்ல முயற்சி தந்த பெண்ணை நபி அவர்கள் கொண்டு விட முடியும். இல்லை, எம்முடைய நபி கொலைகாரன் அல்ல, மன்னிக்கும் மனப்பாங்குள்ளவர்கள். சுபஹானல்லாஹ், மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, இது போல பல நூறு அல்ல பல ஆயிரம் சம்பவங்களை வரலாற்றிலே எடுத்து காட்ட முடியும். அந்த அளவு குணத்தை உலகத்துக்கு பரப்பியவர் உத்தமர் தான் எங்களுடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விட்டுக் கொடுத்தார்கள், மன்னித்தார்கள், உதைபியாட உடன்படிக்கையிலே விட்டுக் கொடுத்தார்கள். சுபஹானல்லாஹ், பத்ருடைய களம் முடிவிட்டது, அங்கே மன்னிப்பு வழங்கினார்கள், தன்னை கொல்ல வந்தவர்களை மன்னித்தார்கள். சுபஹானல்லாஹ், இது போன்று பத்துகு மக்காவிலே எல்லோருக்கும் பகிரங்கமாக மன்னிப்பு கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே கொண்டு குவிக்க முடியும். அப்படி கொலைகாரன் அல்ல முடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு வழங்கக்கூடிய மாமன்னராக இருந்தார்கள். மன்னிக்கும் மனப்பாங்குள்ள குணத்தின் குன்றாக உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். இதைத்தான் இன்னமா போயஸ்தில் உத்தம்மிமா மக்காரிம் அல் அக்லாக், உலகத்திலே பண்பாடுகளை பூர்த்தி செய்ய நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இது போன்று ஒன்று ரெண்டல்ல ஏராளமான சம்பவங்கள். ஒரு கட்டத்திலே நபி அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வேற்று மதத்து சகோதரருடைய ஜனாசா போய்கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் எழுந்து சங்கை செய்கின்றார்கள். நபி அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். நான் இருக்கும் பொழுது இப்படியாக நரகத்துக்கு போகின்றாரே என்ற அந்த கவலை, நபி அவர்கள் கவலையை வெளிப்படுத்துகின்றார்கள். நபி அவர்கள் வேற்று மதத்தவர்களுடைய அந்த ஜனாசா என்று சொல்லி அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் இருந்து எழும்பி கண்ணியப்படுத்துகின்றார்கள். எனவே இப்படியான பண்புகளை காட்டி தந்து போனவர் தான் எங்களுடைய கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அதாவது எம்முடைய அந்த நபியை பற்றி வேற்று மதத்தவர்கள் கூட, பெரும் பெரும் பேராசிரியர்கள் கூட, மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய நூறு மனிதர்களை பற்றி எழுதிய 100 பீப்பிள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதிய அந்த மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய வேற்று மதத்து ஒரு அதாவது பெரிய அறிவாளி, அதே போன்று சுந்தரமூர்த்தி, இதே போல தோமஸ் லால், இதே போல மகாத்மா காந்தி, இப்படியான பெரும் பெரும் அறிஞர்கள் கூட அந்த உத்தமருடைய நல்ல குணத்தை போட்டி பல புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகளை உலகத்திலே காட்டி தந்து விட்டு சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாட்டை, அவர்களை பற்றி, இஸ்லாத்தை பற்றி அறிஞர் பேர்னாச்சோ சொல்லுகின்றார், இஸ்லாம் என்பது அழகான ஒரு பூங்காவாக இருக்கிறது. அதனுடைய முள்ளு வேலிகளாக, முள்ளு வேலிகளாக முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். அதாவது அழகான அந்த பூந்தோட்டத்திலே நுழைந்து விடக் கூடாது என்று முஸ்லீம்கள் தான் முள்ளு வேலிகள் போல இருந்து கொண்டு பண்பாடற்றவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை என்றால் அந்த இஸ்லாம் என்னும் பூங்காவை பார்த்துவிட்டு எத்தனையோ மக்கள் அதுக்குள்ளே நுழைவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களோ முள்ளு வேலிகள் போல இருக்கின்றார்கள் என்று அர்ஜன் பேர்னாச்சோ சொல்லி காட்டுவதாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம், அழகான பண்பை காட்டக்கூடிய மார்க்கம். விட்டுக் கொடுப்பும், மன்னிப்பும், மிருதுவான தன்மையும், மற்றவர்களை மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இதைத்தான் நபி அவர்கள் உலகத்திலே காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே இப்படியான மார்க்கத்தை வைத்துக் கொண்டு நாம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் வேற்று மதத்தவர்கள் கூட கவலைப்படுகின்றார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எம்மிடத்திலே எந்த அளவுக்கு நாம் மார்க்கம், எம்மிடத்திலே நல்ல பண்பாடுகள் வளர வேண்டும் என்பதைத்தான் நான் வழங்க வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு ஒரு மத வேற்றுமத ஒரு மத பாதிரி ஒருவருடைய வேற்றுமத ஒரு ஆலிமை பார்த்து, அது ஒரு பாதிரியை பார்த்து ஒரு பெரிய அறிவாளி தப்பாக நினைத்த காரணத்தினாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஈமானை அப்படியே கலட்டி விட்டான், ஈமானை உறிந்து விட்டான். அப்துல்லா உந்துலூசி என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மாமனிதர், ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை பாடமிட்டவர், குர்ஆனை பாடமிட்டவர், இப்படி ஒரு மனிதனை பார்த்து தப்பாக நினைத்த காரணத்தினாலே அல்லாஹ் ஈமானை பறித்து விட்டார். கடைசியிலே எந்த அளவுக்கு என்றால் பண்டி மேய்க்கக்கூடியவராக மாறினார். அன்புக்குரியவர்களே, கடைசியில ஒரே ஒரு வசனம் பாடம் இருந்தது, யாரு இஸ்லாத்தை விட்டு போகிறார்களோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற வசனம் மாத்திரம், அதுவும் ஹதீஸும் மாத்திரம் இருந்தது, மற்ற அனைத்தும் மறக்கடிக்கப்பட்டது. எனவே ஒரு மனிதனை பார்த்து தப்பாக நினைப்பதும் ஒரு மாபெரும் பாவம் என்பதை அல்லாஹுடைய குர்ஆனும் சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, மற்றவர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் உள்ளவர்களாக, பண்பாடு உள்ளவர்களாக, விற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டிய ஒன்றுதான், எம்மிடத்திலே இருக்கக்கூடிய என்ன குறைபாடு, என்னிடத்திலே பொய் பேசக்கூடிய தன்மையா, என்னிடத்திலே பண்பாடற்ற தன்மையா, விற்றுக் கொடுக்காத தன்மையா, மற்றவர்களை மதிக்காத தன்மையா, இப்படியான என்ன தன்மை எண்ணத்திலே இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிருமா பிகௌமின் ஹத்தா யுகையிருமா பியன்புசிஹிம். ஒவ்வொருவரும் தன்னை மாற்றாத வரைக்கும் அல்லாஹ் மாற்ற மாட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்றது. என்னிடத்தில் என்ன செயல்பாடு, கெட்ட குணங்கள், மோசமான தன்மை இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து, ஒவ்வொருவரும் பார்த்து அவைகளை மாற்றி நான் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் எல்லாரும் எந்த மையத்துக்கு எந்த மையத்தை அடக்கிட்டு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுக்குரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களுடைய மௌத்தானவர்களை பற்றி நல்ல விஷயங்களை பேசுங்கள். நாம் நல்லது செய்துவிட்டு போனால்தான், மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்துவிட்டு போனால்தான் எம்மை பற்றி நல்லது பேசுவார்கள். எனவே நல்லது பேசுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு போக வேண்டும். நல்லதை பேசினால் மலக்குகளும் ஆமீன் சொல்வார்கள். 40 பேர் நல்ல மனிதன் என்று எங்களை அடக்கிட்டு, என்னோட மையத்தை அடக்கிட்டு 40 பேர் நல்ல மனிதன் என்றால் அல்லாஹ்வும் கபூல் செய்து எமக்கு சொர்க்கத்தை தருவார். எனவே அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர்களிடத்தில் நல்ல இபாதத் இருக்குது, தஹஜ்ஜத் இருக்குது, குர்ஆன் ஓதக்கூடிய தன்மை இருக்குது, பள்ளிகளுக்கு உதவி செய்கிறார்கள், இது போன்று ஏழை குமர்களுக்கு உதவி செய்கின்றார்கள், தான தர்மங்கள், சதக்காக்கள், ஜகாத்துகள் கொடுக்கிறார்கள், ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி உம்ரா செய்கின்றார்கள், குர்ஆன் ஓதுகின்றார்கள், இன்னொரு அமல்களை செய்கின்றார்கள். ஆனால் அங்கே பார்த்தால் மனைவியோடு மோசமான குணத்தோடு பழகிறார், பிள்ளைகுட்டிகளோடு மோசமாக குணத்தோடு பழகிறார், பக்கத்து வீட்டுக்காரர்களோடு மிகவும் வெறுப்பாக இருக்கிறார், இனபந்துகளை கவனிக்கின்றார்கள், இனபந்துகளோடு கோபத்தோடு இருக்கிறார், ஊர் மக்களோடு மஹல்லா மக்களோடு நல்ல முறையில் பேச பழக தெரியாது, கடிந்து பேசுகிறார், வேலைக்காரனோடு கடையிலே வேலை செய்யக்கூட கடிந்து பேசுகின்றார். ஆனால் பெரிய இபாதத்தாளி, பெரிய அமலாளியாக இருக்கிறார். எப்படி பண்பாடோடு மக்களோடு பழக வேண்டும் என்று அறியாதவராக, பண்பாடு கெட்டவராக இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களை, நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும், எங்களை இபாதத்துக்கு 25 மார்க்ஸ் தான், எங்கட பாசல சொல்றதாக இருந்தால், எங்கட தொழுகையா, எங்கட நோம்பா, எங்கட சதக்காவா, எங்கட ஹஜ்ஜா, எங்கட உம்ராவா, எங்கட குமரகாரியம் கொடுக்கிறதா, பள்ளி கட்டுறதா, இவைகள் அனைத்துக்கும் 25 மார்க்ஸ் தான். எங்கட அஹ்லாக், எங்கட குணாதிசயம், எங்கட பண்பாட்டுக்கு 75 மார்க்ஸ் வைக்கப்பட்டிருக்குது. அன்புக்குரியவர்களே, இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கௌபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள், மா அத்தியபக்கி மா அலமக்கி, உண்ட கண்ணியம் என்ன, உண்ட மனம் என்ன என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், கௌபத்துல்லாவே உன்னை விட பெருசி மூமினுடைய மானம் என்று சொன்னார். கௌபத்துல்லாவை உடச்சி சுக்குனராக்குங்க, அது அவ்வளவு பெரிய பாவம் அல்ல. ஆனால் மூமினுடைய உள்ளத்தை உடைப்பது, கௌபத்துல்லாவை உடைப்பதை விட பெரிய பாவம். அரபாவுடைய மைதானத்திலே சொன்னார்கள், அரபாவுடைய மைதானத்தில் அன்றைக்கு மன்னிப்பு வழங்கப்படக்கூடியது போல வேற எந்த ஒரு நாளிலையும் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது. அரபாவுடைய நாள்ல துவா அங்கீகரிக்கப்படுறது போல வேற எந்த ஒரு நாளிலையும் துவா அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்கி அடியார்களே என்ன தேவைக்கு சொல்லுங்கோ நிறைவேற்ற தருகிறோம் என்று கேட்கப்படக்கூடிய நாள் அந்த அரபாவுடைய நாள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி அங்கே அடியார்களை பார்த்து கேட்கப்படக்கூடிய நாள். இப்படியெல்லாம் இன்னொரு என்ன சிறப்புகள் உள்ளடக்கப்பட்ட துல் ஹஜ் பர் 9ஆம் ஆண்டு லொஹரில் இருந்து அந்த ஆரம்பிக்கப்படக்கூடிய மஹ்ரிப் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம் மிக சிறப்பான நேரம். அந்த பூமியிலிருந்து நபி அவர்கள் சொல்கின்றார்கள், அரபாவுடைய நாள் எவ்வளவு கண்ணியமோ, அரபாவுடைய பூமி எவ்வளவு கண்ணியமோ என்ற தினத்தில இதைவிடவும் பெரிதான ஒரு மூமினுடைய மானம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹானல்லாஹ், அந்த அளவு ஒரு மூமினுடைய மானம் மிக சிறப்பானது. அன்புக்குரியவர்களே, வட்டி எவ்வளவு மோசமானது. யம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டிக்காரன் அழிப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அர்ரிபா சபூன பாபன், 70 பகுதி, ஐசருகா, அதுல லேசான பகுதி, ஐயன்கே உம்மவு, அவன் உம்மாவை கல்யாணம் முடிக்கிறது போல, திருமணம் முடிக்கிறது போல, உம்மாவோட கட்ட நடத்த நடக்கிறது போல வட்டி சாப்பிடுவது. சுபஹானல்லாஹ், 1 ரூபா வட்டி சாப்பிடுவது 36 பெண்களோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன். லேசானதல்ல, இவ்வளவு மோசமான ஒரு வட்டி. வதரூமா பக்கியமின ரிபா, வட்டியை உடுங்கோ, அப்படி உடையலையா பதனூபி ஹருபி மினல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாகுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். அப்படி மோசமான வட்டிய, இந்த வட்டியை விடவும் மோசமான ஒரு பாவம் இருக்கும் என்றால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமினுடைய உள்ளத்தை உடைப்பதுன்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு மூமினுடைய மானம் பாதுகாக்கப்படணும். எனவே இந்த மூமினுடைய மானங்கள், மரியாதைகள் என்று இழக்கப்படுகின்றது. ஏன், பண்புகட்ட முறையிலே நடப்பதனால மூமீன்கள் யார் மதிக்கப்படுகின்றார்கள் இல்லை, ஒரு மூமீன் மற்ற மூமீனை அனுசரித்து நடக்கின்றார்கள் இல்லை, விட்டுக் கொடுத்து நடக்கின்றார்கள் இல்லை, ஒரு மூமீன் மற்ற மூமீனை கண்ணியப்படுத்துகின்றார்கள் இல்லை. எனவே இந்த நிலைப்பாட்டிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பங்களோட்டுக்காரன் நஷ்டவாளிண்டா யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் தான் தெரியும். என்னோட பாசையில சொல்றதாக இருந்தா, திருகம் தீனார் இல்லாதவங்க தான் பங்களோட்டுக்காரன்னு சொன்னாங்க சஹாபாக்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைய கியாமத்துடைய மைதானத்துல, லா தம்லிக்கு நஃப்ஸுன் லி நஃப்ஸின் ஷையா, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத கட்டம். அந்த நாள்ல, அந்த கியாமத்துடைய நாள்ல ஒவ்வொருத்தரும் வருவாங்க, தொழுகையோட, நோம்போட, ஹஜ்ஜோட, சதக்காக்களோட, தர்மம் செஞ்சுட்டு பெரிய அமல் சுமைகளோட வருவார்கள், மலை போல் அமல்களோட வருவார்கள். நாளைய கியாமத்துல எல்லாம் சொர்க்கம் போகலாம் என்று சொல்லி வருவார்கள். சுபஹானல்லாஹ், அப்படியாக அமல்கள் சுமையோடு வரக்கூடிய அந்த கட்டத்துல நாங்க யாருக்கு ஏசிருப்போமோ, பேசிருப்போம், மனசுகள் உடைச்சிருப்போமோ, பண்பாடட்டி அஹ்லாக் இல்லாம யாரோட நடந்திருப்போமோ, அது வீட்டில குடும்பத்தில பனை மக்கள் புள்ள குட்டிகள்ல, அல்லது கடையில வேலை செய்யக்கூடியவன், பக்கத்து வீட்டுக்காரன், இப்படியானவங்க யாராக இருக்கலாம், அப்படியான அந்த அமல்களோட வரக்கூடிய நேரத்துல, சொர்க்கத்துக்கு போற அந்த ஆசையோட வரக்கூடிய நேரத்துல வந்து முறையிடுவார், யா அல்லாஹ் சபக்க தமஹாதா லரபஹாதா சத்தமஹாதா, இவர் ஏசினார் யா அல்லாஹ், அடிச்சார் யா அல்லாஹ், என்ற சொத்துகள் எடுத்துக்கொண்டார் யா அல்லாஹ், எனக்கு கடைந்தரைக்கு யா அல்லாஹ், இப்படி இதெல்லாம் பண்பாடற்ற முறையில் யார் நடந்திருப்பார்களோ அந்த நேரத்திலே முறையீடு செய்யப்படும் பொழுது எங்கட அமல் எல்லாம் தூக்கி கொடுக்கப்படும். மலை போல கொண்டு வார் அத்தன் அமல்களையும் அவருக்கு தூக்கி கொடுத்துட்டு, எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும், கடைசியில் எங்கட அமல் முடிஞ்சு இல்லண்டா அவர்களோட பாவம் எல்லாம் சுமந்து எங்களை அல்லாஹ் முகங்குப்புற நரகத்தில தூக்கி வீசிடுவான், அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அன்புக்குரியவர்களை, யாரிடத்துல சொல்றது இதை? எனவே நாங்க பண்பாடற்ற முறையில அஹ்லாக் இல்லாம நல்ல குணம் இல்லாம யாரை மனசுகள் உடைச்சி மனசுகளை நோடிச்சு யார்களை மக்களை பால்படுத்தி உலகத்துல விட்டு கொடுப்பு இல்லாம நாங்க நடந்துட்டு போவோம் என்றால் அல்லாஹ் இடத்துல நாளைய கியாமத்தில மாட்டிக்கொள்வோம். என்ன அமல் இருந்தாலும் வேலை இல்ல. எனவே இந்த அடிப்படையில யோசிக்கின்ற பொழுதும் எங்கட என்ன அமல் இருந்தாலும் பண்பாடு இல்லை என்றால் அஹ்லாக் இருந்தால் நாளைய கியாமத்தில் நமக்கு தக்க பிறப்ப முடியாது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஹ்லாக் என்று சொல்லக்கூடியது மீசான் தராசிலாக கனமான ஒரு சாமான். இந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டங்களிலையும் ஒவ்வொருத்தருடையும் எந்தெந்த முறையில் நடந்தார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ். அதாவது தந்த வேலைக்காரன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட சொல்கின்றார்கள், 10 வருஷம் நபி அவர்களுக்கு ஹிதுமத் செஞ்சேன், எந்த ஒரு கட்டத்திலேயும் ஏன் எதற்காக நீ செஞ்சா என்று நபி அவர்கள் கேள்வி கேட்கல. அந்த அளவு தனக்கு கீழால் இருந்த வேலைக்காரன் தந்த ஹாதிம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நடந்திருந்தா. இது எங்கட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் படிப்பின வீட்டில வேலைக்காரனா கடையில வேலைக்காரனா இந்த கெத்தனையோ வேலைக்காரன சரியா தொலைப்போ விடுறதில்ல, சரியா அவன் ஹக்குகளை கொடுக்கறதில்ல, அவனுக்கு அவன் உரிமைகளை சரியா கொடுக்கறதில்ல, மாடு மாதிரி வேலை வாங்கி குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை வாங்கி அவன் எவ்வளவு சிரமப்படுத்துற, எனக்கு போலதான் ஒரு வாயும் வரும், எனக்கு போலதான் புள்ள குட்டி அவனுக்கு இருக்கின்றது என்ற உணர்வு ஒவ்வொரு முதலாளியுடைய உள்ளத்துல, ஒவ்வொரு அந்த தனக்கு கீழால் வேலை செய்ய தனக்கு அமர்த்தி வேலை செய்யக்கூடிய ஒரு உள்ளத்துல வரணும், அவனுக்கு பண்பாக நடந்து காட்டணும் என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேலைக்காரோட பண்பாக நடந்திருக்கிறாங்க. அதே போல அன்புக்குரியவர்களே, அதாவது தன்னிடத்துல அதாவது கடன் எடுத்த அந்த ஜெய்து பின் சோனாவிடத்துல நபி அவர்கள் கடன் எடுத்தார்கள். கடன் எடுத்து விட்டு டேட் இருக்குது, தவணை இருக்குது. அதுக்கு முந்தைய ஒரு ஜனாசா வீட்டில் நபி அவர்கள் அபுபக்கர் உமர் ரலியல்லா போன்றவர்கள் இருக்கிறாங்க. இந்த கட்டத்தில் அந்த ஜெய்து பின் சோனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிவாளி வந்து நபியுடைய கொளற பிடிச்சி, நபியே இந்த கடனை இன்னும் தலாமைக்கிறீங்கள் என்று அதட்டுகிறான். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹுடைய கண் அங்கே அப்படியே சுத்தி வருகின்றது, செவந்து சுத்தி வருகின்றது, கோபம் பீறிட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் உமரால் தாங்கிக் கொள்ள முடியாது. சொன்னார்கள், நபியுடைய முன்னிலை இல்லை என்று சொன்னால் ஜெய்தியோட கழுத்தை நான் பதம் பார்த்திருப்பேன் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். நாங்க என்று சொன்னா அப்படித்தான் பேசணும் என்று சொல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தின் குண்டு சொன்னார்கள், உமரே நீங்க கடினமாக பேசிவிட்டீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அவர்கள கடனை கொடுங்கோ, கொடுத்துட்டு அவருக்கு நீங்க பேசின வார்த்தைக்காக 20 மிஸ்கால் கூடுதலா கொடுங்க சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். இப்பொழுதுதான் ஜெய்த் இப்னு சோனா சொல்கிறார், நபியே நாயகமே உங்கள்ட்ட கடனை கேட்டு வரல, நான் உங்களோட குணத்தை பார்க்கத்தான் வந்தேன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கட்டங்களையும் அன்புக்குரியவர்களே எவ்வளவு பண்பாக நடந்திருக்கின்றார்கள். அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கு நபி அவர்களுக்கு பல கட்டங்களில பாதகம் விளைவித்தவன், நபி அவர்களுக்கு எத்து கட்டினவன், நபி அவர்களை கொலை செய்ய முயற்சித்தவன், முனாஃபிக்களுடைய தலைவன். இவன் கடைசி மரண தருவாயில ஒரு வசியத் செய்தான், நபிதான் நபியுடைய ஜுப்பாவால் என்ற கபன் செய்யப்படணும், நபிதான் என்ற ஜனாசாவை தொழுவிக்கணும் என்று வசியத்து செய்கிறான். இவன் மௌத்தா போனதுக்கு பிறகு மகன் ஓடோடி போய் நபியிடத்தில் என் பாப்பா மௌத்தாகிட்டாங்க, உங்களோட ஜுப்பாவால அவர் ஜுப்பாவாலதான் அவர் கபன் செய்யப்படணும், நீங்க தான் அவருக்கு தொழுவிக்கணும் என்று நபி அவர்கள் வேண்டி அங்கே வாப்பா வேண்டிக் கொண்டார் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் தொழுவிப்பதற்கு போய் ஆயத்தமாயிட்டாங்க. எழும்புறான் உமர் அலி எல்லாம் பிடிச்சி எடுக்கிறாங்க, யார சொல்லலாம், இவனுக்கா தொழிக்க போறீங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி எடுத்துட்டு வராங்க, நபியே அவர் மீது தொழுவிக்காதீங்க, இப்ப ஒன்றும் செய்ய முடியாது. நபி அவர்கள் அப்படியே உட்கார்ந்துட்டார். இப்பொழுது நபி அவர்களுக்கு கவலை, ஜுப்பா வாழையாலும் கபன் செஞ்சால் அவனுக்கு அதற்கொண்டாவது விமர்சனம் கிடைக்கட்டும் என்று நபி அவர்கள் ஜுப்பா எடுத்துட்டு போறாங்க. ஜனாசா குழியில வைக்கப்படுகிறது, ஜனாசா வெளியெடுக்கப்பட்டு நபியுடைய ஜுப்பா வாழ கபன் செய்யப்படுகிறது. சுபஹானல்லாஹ். நாங்கண்டா எங்கட சகோதரங்களை கூட சின்னொரு விஷயத்துக்கு கூட ஏதாவது கோபம் வந்துட்டா அவன் மையத்துக்கு கூட போக மாட்டேன், அவன் எந்த வாசலுக்கு வந்துடக்கூடாது என்றெல்லாம் சபதம் செஞ்சு ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் எதுக்குமே இல்லாமல் அப்படியே ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட குடும்பங்கள் பிரிஞ்சிருந்த நாங்க பார்க்கிறோம். ஆனால் எங்கட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விட்டுக் கொடுப்போட நடந்திருக்கின்றார்கள், அந்நிய மக்கள்களோட கூட எவ்வளவு பண்பாக நடந்திருக்கின்றார்கள். தன்னை கொல்ல வந்தவன, வெட்ட வந்தவன, தனக்கு படுதூர் சொன்னவன எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். உணர்வது மட்டுமல்ல, இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, எந்த அளவு என்று சொன்னால் அக்ரபுல் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாரார்கள், நபி அவர்கள் ஹசன் ஹுசைனோட விளையாடி கொண்டிருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு நபி அல்லவா, நீங்க சின்ன பிள்ளைகளோடு இப்படி எல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றீர்களே என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, யாரு முதிர்ந்தவர்களுக்கு மரியாதை செய்யலையோ, சின்ன பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டியோ, என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பிள்ளைகளோட இரக்கம் காட்டி நடங்க, சின்ன பிள்ளைகளோட இரக்கமாக நடக்காட்டி பெரியவர்களோட எப்படி இரக்கமாக இருப்பீர்கள் என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக பண்போடு, அஹ்லாக்கோடு, இரக்கத்தோடு, விட்டுக் கொடுப்போடு நாங்கள் நடக்க வேண்டும். இன்றைய காலத்தை பொறுத்தவரையில, விசேஷமாக எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில, வேற்று மதத்து மக்களோடு, அந்நிய மக்களோடு இரண்டர கலந்து நாங்கள் வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய கடை பக்கத்து கடை வேற்று மத மற்ற அந்நிய மக்களுடைய கடை, வீட்டு பக்கத்து வீடு அந்நிய மக்களுடைய வீடு, அந் பக்கத்து தோடம் வளவு அந்நிய மக்களுடைய வீடு, இப்படியாக இரண்டர கலந்து வாழக்கூடிய இந்த நாட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மற்ற மக்களோடு பண்பாக நடந்து இருக்கின்றார்கள், விட்டுக் கொடுப்போடு நடந்திருக்கின்றார்கள். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, பத்துவ மக்காவுடைய வெற்றி, பத்ருடைய களம், இது போன்ற பல கட்டங்களிலே, பயங்கரமான கட்டங்களிலே கூட விட்டுக் கொடுப்போடும் பணிவோடும் மற்ற மக்களை மதிச்சு கண்ணியப்படுத்தி எவ்வளவு அழகாக நடந்து காட்டியிருக்கின்றார்கள். சின்ன ஒரு பிரச்சனைக்கும் இன்றைக்கு நாங்கள் சீறி பாஞ்சி இன்றைக்கு எதுவோ செய்ய பார்க்கிறோம், கடைசியில குட்டுப்பட்டு நாங்கள் தான் குத்த வைக்கப்படுகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பெரிசாக பேசி எங்கட நபி என்று பேசுவதல்ல, எங்கட நபி என்று பேசி மட்டும் முடித்துக் கொள்வதல்ல, நபியுடைய பண்பாடுகள் எங்களிடத்திலே வர வேண்டும், நபியுடைய அகதாக்குகள் எங்களிடத்திலே வர வேண்டும், குணாதிசயங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும். சொல்வதாக இருந்தால் எத்தனையோ சம்பவங்கள் ஒன்று ரெண்டல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய மக்களோடு நடக்கும் பொழுது கூட விட்டுக் கொடுப்போடு பண்பாக பாசத்தோடு இரக்கமாக நடந்திருக்கின்றார்கள். முனாஃபிக்குகளோடு கூட அழகாக பண்பாக நடந்து அந்த சொல்லிக்காட்டிய சம்பவம், இந்த குழியிலே வைத்த ஜனாசாவை எடுத்து தன்னுடைய ஜுப்பாவால் கபன் செய்து அடக்குவதாக இருந்தால் சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஆச்சரியம்! இதை பார்த்த எத்தனையோ மக்கள் இஸ்லாத்திலே போகின்றார்கள். எனவே இப்படியெல்லாம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே விட்டுக் கொடுப்போடு நல்ல முறையிலே நடந்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இந்த காலத்திலே மிகவும் தேவையான ஒன்றுதான் அஹ்லாக், பண்பாடு என்று சொல்லக்கூடியது. அது மட்டுமல்ல, எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுடைய கியாமத்திலேயும் மீசான் தராசிலேயும் எமக்கு சொர்க்கம் போவதற்கும் மிக தேவையான ஒரு சாமான் தான் அஹ்லாக். அதனால நான் திரும்ப திரும்ப வேண்டிக் கொள்கிறேன், எம்மிலே எத்தனையோ பேர்கள் நல்ல இபாதத்தாளிகள், அதிகமான குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், ஹஜ் உம்ராக்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் எல்லா நல்ல அமல்களும் இருக்கிறது. ஆனால் பண்பாடுகளை பார்த்தால் எத்தனையோ பண்பாடுகள் சீர்திருத்தப்பட வேண்டும். சில விடயங்களில் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையோ, மக்களிடத்தில் நல்ல குணத்தோடு தன்னை புள்ள குட்டிகளோடு கூட நல்ல பண்பாடற்றவர்களாக நடந்து கொள்வதாக இருந்தால் மற்ற மக்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே குடும்பத்தோடும், மனை மக்களோடும், புள்ள குட்டிகளோடும், இனபந்துகளோடும், அயலவர்களோடும், ஊரவர்களோடும், அந்நிய மக்களோடும் நல்ல பண்பாக, பாசமாக, இரக்கமாக, அன்பாக, விட்டுக் கொடுப்போடு எம்முடைய பண்பாடுகளை காட்ட வேண்டும். இதை கொண்டுதான் இஸ்லாம் தீன் வளரும். இதுதான் இஸ்லாம் வளர்வுக்கு காரணமாக இருந்திருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் இந்த காலத்தை பொறுத்தவரல இது மிகவும் தேவையான ஒரு தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இபாதத்துகள் வளருவது போல அதைவிட பல மடங்கு அஹ்லாக்குகளை, நல்ல குணாதிசயங்களை வளர்த்து, நல்ல சீதேவிகளாக வாழ்ந்து, நல்ல மௌத்தோடு, கலிமாவோடு மௌத்தாகுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, நல்ல பண்பாடு உள்ளவர்களாக எம்மை ஆக்கி அருள்வாயாக, நபியுடைய நல்ல குணாதிசயங்கள் எம்மிடத்திலும் வருவதற்கு நீ அருள் புரிவாயாக, உத்தம சஹாபாக்கள் இடத்தில் இருந்த விட்டுக் கொடுப்பும் மன்னிப்பும் இரக்கத்தன்மையும் எம்மிடத்திலே வருவதற்கு நீ அருள் புரிவாயாக. நாளைய கியாமத்திலே மீசான் தராசிலே அந்த அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பண்பாடு கனமாக இருந்து எம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீ அருள் புரிவாயாக. எம் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஆகிர தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
For more lectures visit slhub.com.